நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவார் அழகுமலை ராமதேவார் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்ல மட்டு குடியில் வான்மீயரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போதநாதர் பழனிமலை புகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொர்வ சமாதி அடைந்த நேரம் முயவே ஓம் கிரிய பபாஜி நமோ ஓம் சிவாய இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாகவோ அல்லது எங்களுக்கு ஏதாவது அனுபவத்தை பெறுவதற்குரிய விடயங்களை அறியும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த முறையில் இன்று மூவரிடமிருந்து கேள்விகள் வந்திருக்கின்றன. ஒருவர் குடும்பமாக அந்த கேள்வியை தொடுப்பார். எங்களுடைய புதன்கிழமை பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து சில வசனங்களுக்கு விளக்கம் கேட்பார். அந்த குடும்பத்தினர் அது கேட்டிருக்கின்றார்கள். அதை விட இரண்டு கேள்விகள் உண்டு. முதல், பாபாஜியின் புத்தகத்தில் வந்த விடயங்களுக்கு முடிந்தளவு பாபாஜியின் அருளினால் வாக்கத்தை பார்ப்போம். இது கடந்த இரண்டு சத்சங்கத்தில் பேசப்பட்ட விடயத்தில் இந்த விளக்கத்தை கேட்டிருக்கின்றார்கள். முடிந்த அளவு விளக்கத்தை எடுப்போம். முதலாவது, கடவுளை அடைய தெய்வீக அருள் மட்டுமே இப்போதுமே என்பது நீலகண்டனின் கருத்து. அருள் பெற சாதனை கட்டாயம் தேவை, அப்போதுதான் சாதகன் அருளை பெற முடியும் என்றார் எழுதுபவர். அதற்கு எழுதுபவர் சொன்னார், அதாவது ஜோகி ராமையா அவர்கள், பாத்திரம் ஒழுகினால் அருள் வீணாகி போகும் அல்லவா என்று கேட்டார். இது இந்த இரண்டு எழுத்தாளர்களுக்கிடையில் நடந்த ஒரு விவாதம். அதற்கு பாபாஜி சொல்லுகின்றார், பாத்திரம் ஒழுகினால் தற்காலிகமாக தார் அல்லது சீமெண்ட் கொன்று அடைக்கலாம். அத்துடன் பாபாஜி நிறுத்திவிட்டார். இதன் கருத்து என்ன ஐயா என்பது இந்த குடும்பத்தினரின் கேள்வி. முடிந்த அளவுக்கு இதை சிந்தித்து பார்த்தோமாக இருந்தால், அதாவது கடவுளை அடைய தெய்வீக அருள் மட்டும் போதுமே என்பது நீலகண்டனின் கருத்து, யோகி ராமையா அவர்களுடைய கருத்து அது மாத்திரம் போதாது, சாதனையும் தேவை என்பது, கட்டாயம் தேவை என்பது. இருவரையும் சமப்படுத்துவது போல பாபாஜி, உண்மையாக அது தேவைதான், ஆனால் பாத்திரத்தில் ஓட்டை வந்து விட்டால் அதை தார் அல்லது சீமெண்ட் கொண்டு அடைக்கலாம் என்று தமாசாக சொல்லி விடுகின்றார் என்பது அந்த எழுத்தில் போகின்றது. இங்கு முக்கியமான கருத்து என்ன? திருவருளை மாத்திரம், அதாவது தெய்வீக அருளை மாத்திரம் பெற்றால் நாங்கள் எல்லாவற்றையும் அடைந்து விட்டோம் என்பது உண்மையான காரியம் அல்ல. ஏனென்றால் அந்த அருளை நாங்கள் தக்க வைக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே அந்த தெய்வீக அருளை நாங்கள் இந்த உடலில் வாழும் போது தக்க வைக்க வேண்டுமென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாதனையிலும் இருக்க வேண்டும். கிடைத்து விட்டதே என்று அதில் இருந்தோம் என்றால், சைவ சித்தாந்தத்தில் சொல்வது போல மல வாசனை என்ற ஒரு விடயம் வந்து எங்களை கவிழ்த்து விடும். ஆகவே சாதனை என்பது முக்கியம் என்பது இங்கு ஒரு கூற்று, கிரியா சாதகர்களுக்கு மிகவும் முக்கியமான கூற்று. ஆகவே அதில் என்ன சொல்கின்றார் என்றால், அந்த உபமானம் மூலம் யோகியார் அவர்கள், அந்த பாத்திரம் ஒழுகினால் அருள் வீணாகி போகும் அல்லவா என்று சொல்கின்றார். இங்கு பாத்திரம் என்று அவர் குறிப்பிட்டது எங்களுடைய உடலை. எங்களுடைய உடல் நல்ல நிலையில் இல்லாவிட்டால் எவ்வளவு அருளைத்தான் நாங்கள் பெற்றாலும் இந்த உடலை வைத்து நாங்கள் வேறு ஒன்றும் செய்ய முடியாது போய்விடும். ஆகவே சாதனை மூலம்தான் உடல் என்று சொல்வது இங்கு வெளி உடல் மாத்திரமல்ல, ஐந்து உடல்கள். இந்த ஐந்து உடல்களையும் சாதனை மூலம் நாங்கள் அதை தயார்படுத்தி கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கும் போதுதான் இந்த அருள் எங்களுக்குள் தங்கும் முழுமையாக என்பது யோகியாருடைய கருத்தாக அமைகின்றது என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த உடல் என்பது முக்கியம். இந்த உடலை நாங்கள் பெற்றதுக்குரிய காரணமே சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இறைவனை நினைப்பதற்கும் அடைவதற்கும் என்றுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது அடிப்படை கருத்து. பாபாஜியின் கிரியா யோகமும் இந்த உடலை நாங்கள் பேண வேண்டுமென்று அதற்குரிய பயிற்சிகளையும் வகுத்து தந்திருக்கின்றார். அரிது அரிது மானிடராதல் அரிது என்று ஔவைப்பிராட்டியார் கூவுகின்றார். ஆகவே இந்த உடல் என்பது மிகவும் முக்கியம். திருமூல சித்தரும் உடலை பற்றி கூவுகின்றார். ஆகவே இந்த உடலை தக்க வைத்துக் கொள்வது, இந்த உடலில் இருக்கும் போது அதை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த ஆன்மாவினுடைய நிலை, அதற்குத்தான் இந்த சாதனை என்பது இது கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் என்று அடியேன் பாபாஜியின் அருள், குருமார்களின் அருளுடன் இதை சிந்திக்கின்றேன். இதற்கு பதில் சொல்வதற்கு அது ஒரு விடயம் அவர் கேட்டது. இன்னொரு விடயம் கேட்கின்றார் பாபாஜி. சொல்கின்றார் ஒரு இடத்தில், நானே எல்லாம் செய்துவிட்டால் நீ போரிட வழி ஏது? எதிர்மறை சக்திகளை எதிர்க்கும் போர் வீரராக நம் சீடர்கள் இருப்பதை நான் விரும்புகின்றேன் என்று பாபாஜி கூற்று கொடுக்கின்றார் நீலகண்டனுக்கு. இதன் உட்கருத்தை கேட்கின்றார்கள். அதாவது நீலகண்டன் தன்னுடைய சில வினைகளை இந்த உடலில் அனுபவித்து கொண்டு இந்த எழுத்துக்களை பாபாஜிக்காக எழுதுகின்றார் இந்த புத்தகத்தில். ஆகவே தான் துன்பப்படும் போது பாபாஜி தனக்கு ஏதாவது செய்து அந்த துன்பத்திலிருந்து விலக்குவாரா என்பது அவருடைய ஒரு ஆசை, இச்சை. ஆனால் அதை பல முறையும் அவர் கேட்கின்றார், பல இடங்களிலும் கேட்கின்றார். பாபாஜி அதை சொல்லுகின்றார், நீ அதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று பல இடங்களில். ஆகவே இந்த இடத்தில் அது சொல்லப்படும் விஷயம் என்னவென்றால், பாபாஜியினால் எதிர்மறை சக்திகளை எதிர்க்கும் போர் வீரராக நம் சீடர்கள் இருப்பதை நான் விரும்புகின்றேன் என்று. அதாவது துன்பம் வந்தாலும் அதை எதிர்க்கும் தன்மை உனக்கு தேவை என்பது அவருடைய முழுமையான கருத்து. ஏன் அதை அப்படி சொல்கின்றார்? ஏன் அருளாளர்கள் அப்படி சொல்கின்றார்கள்? ஏன் இறைவன் அப்படி சொல்கின்றார் நாயன்மார்களுக்கெல்லாம் என்றால், அதிலிருந்து நாங்கள் அனுபவம் எடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து. அது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம். இந்த அனுபவம் தான் எங்களை இறைவனை நோக்கி இழுத்து செல்லுமே தவிர, அவருடைய அருட்சக்தி ஒரே அடியாக கிடைத்துவிட்டால் அதில் தங்குவது மிகவும் கடினம். ஆகவே அந்த நிலையில் நாங்கள் சென்றால்தான் அது தக்க முடியும் என்பது இதனுடைய உட்கருத்து. அடுத்ததாக இன்னொரு இடத்தில் சொல்கின்றார், விளக்கம் கேட்கின்றார்கள். சிறு வயதில் இத பலாப்பழ தேன் போட்ட பலாச்சுளையை தான் திருடியதால் தாயிடம் அடி வாங்கினேன். என் தவறை திருத்தியதால் அக்கணத்திலிருந்து என் தாயை நான் மதிக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்றார். இதை இன்னையா சிறு வயதில் அவர் அடி வாங்கியதென்று நான் நீங்கள் முதலும் ஒரு சத்சங்கத்தில் சொன்னது கேட்டிருக்கின்றேன். பலாச்சுளையை எடுத்து பாபாஜிக்கே இந்த நிலையா என்பது இந்த அன்பருடைய முதல் கேள்வி. ரெண்டாவது இதன் உட்கருத்து என்னென்று கேட்கின்றார். முதலாவதாக பாபாஜி இந்த அடியை வேண்டும் போது அவர் பாபாஜி என்ற நிலையில் இல்லை. அவர் சிறுவனாக பிறந்து வளர்கின்றார், ஆனால் அருள் குழந்தை. இரண்டாவது, இதனுடைய உட்கருத்து என்ன? அவர் இதன் மூலம் எங்களுக்கு என்ன சொல்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லோரும் நாங்கள் சாதாரண நிலையில் இருந்து இந்த கூற்றை வாச்சவுடன் பாபாஜிக்கு பலாப்பழச் சுளை தேனில் கலந்து கொடுத்தால் அது அவர் மிகவும் பிடிக்கும் என்றதுடன் நின்று விடுவது இயல்பு. ஏனென்றால் அது எங்களுக்கு பிடித்த ஒரு விடயம் இந்த உலகத்தில். ஆனால் அவர் இறுதியாக கூறிய அந்த வசனத்தை நாங்கள் தவற விடுகின்றோம். அந்த வசனம் என்ன? என் தவறை திருத்தியதால் அக்கணத்திலிருந்து என் தாயை நான் மதிக்க கற்றுக்கொண்டேன் என்பதுதான் இங்கு ஆன்மீக செய்தி. அதாவது நாங்கள் எல்லோரும் தவறிழைக்கின்றோம். இந்த தவறை நாங்கள் உணர்ந்து அதை இனிமேல் செய்யாது இருக்க வேண்டும் என்ற நிலையைக்கு நாங்கள் வருவோமாக இருந்து அந்த நிலையில் வாழ்வோமாக இருந்தால்தான் அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக கருதப்படுவோம். அதை பாபாஜி இந்த ஓமானம் மூலமாக எங்களுக்கு பூத்துகின்றார். தன்னை வைத்து தான் அந்த தவறை உணர்ந்து அதை திருத்தியதால் அந்த தாயிடம் தான் திருத்திய அத்தருணத்திலிருந்து என் தாயை நான் மதிக்க கற்றுக்கொண்டேன். ஆகவே இதிலிருந்து ஆன்மீக கருத்து என்ன சைவ சித்தாந்தம் சொல்கின்றது? இது கிரியா யோகா பாபாஜியின் கூற்று. அதாவது இங்கு அவர் தாயாக குறிப்பிட்டது அவருடைய அன்னையை. அந்த நேரத்தில் நாங்கள் யாரிடம் இதை கற்றுக்கொள்கின்றோம், யாரை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று பார்த்தால் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, நடத்துபவன் அவனே. அதை நாங்கள் உணர வேண்டும், அவனை மதிக்க வேண்டும். ஆகவே கேட்டலில் மாத்திரம் நாங்கள் நிற்காது, அதை சிந்தித்து அதன் வழி வாழ வேண்டும் என்பதுக்குத்தான் இந்த ஆகம நூல்கள் எல்லாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே கேட்டதை சிந்தித்து அதன் வழி நிற்க வேண்டும் என்பது இங்கு முக்கிய கருத்தாக பாபாஜியின் இந்த உபமானத்தில், அதாவது அவருடைய வாழ்க்கையில் நடந்த விடயத்தை வைத்து அவர் தாயிடம் எவ்வாறு அதை அந்த தவற்றை உணர்ந்து அவர் அன்பு கொண்டாரோ, அதே போல் எங்களுடைய தவறுகளை நாங்கள் இறைவனிடம் குருவிடம் மன்னிப்பு கேட்டு அந்த தவறுகளில் மீண்டும் இருக்காது அந்த நிலையை நாங்கள் அடைய வேண்டும் என்பது ஒரு நாசுக்கான செய்தியாக இந்த விடயத்திலிருந்து நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பது தாழ்மையான வேண்டுகோள். இன்னொன்று சொல்கின்றார், அதாவது பூமியில் வாழும் எல்லாவற்றுக்கும் தூளம் சூட்சுமம் காரண உடம்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் சக்தியும் ஓய்வும் தேவை. காரண உடம்பு தூக்கத்தில் அண்டத்திலிருந்து சக்தியை பெறுகின்றது. தூள உடம்பு உணவிலிருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் தூக்கத்திலிருந்தும் அந்த சக்தியை பெறுகின்றது. மனம் கனவிலிருந்தும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தும் சக்தியை பெறுகின்றன. விழிப்பில் மனத்தை ஓய்வெடுக்கச் செய்ய மற்றுமோர் வழி நகைச்சுவையாக பேசுவதே என்று பாபாஜி கொடுக்கின்றார். இங்கு எங்களுக்கு தேவையான கருத்து என்ன? நாங்கள் சாதாரண வாழ்க்கையில் இருக்கும் போது நகைச்சுவையாக பேச பழகினோம் என்றால் கூடுதலான நேரங்களில் எங்களுக்கு இருக்கும் மன அழுத்தம் குறையும் என்பது அது உலகியல் செய்தி. ஆன்மீக செய்தி என்ன? எங்களுடைய உடலில் எல்லாருடைய உடலிலும் மூன்று நிலைகள் உண்டு. காரண நிலை, சூட்சும நிலை, தூள நிலை. காரண நிலை இறைவன் தந்தது. சூட்சும நிலை என்பது எங்களை இந்த உடலுக்குள் புகுத்தியவுடன் எங்களுக்கு கிடைக்கும் அந்த அஞ்சு உடல்களும் சூட்சும் நான்கு உடல்களும் சூட்சுமத்தில் உண்டு என்று கிரியா யோகம் சொல்கின்றது. அதே போல் சைவ சித்தாந்தமும் காரண உடல் ஐந்து புருஷ உடல், அதை தொடர்ந்து குண உடல், அதை தொடர்ந்து தூள உடல், தூள உடலுக்கு முதல் குண உடலை தொடர்ந்து மன உடல், அதை தொடர்ந்து தூள உடல் கிடைக்கின்றது என்று எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் ஆன்ம தத்துவத்தில் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த இந்த வசனத்திலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டியது என்ன? பாபாஜி சொல்லும் சொல்லில் இந்த மூன்று உடலுக்கும் சக்தியும் தேவை, ஓய்வும் தேவை என்று சொல்கின்றார். நிச்சயமாக அதுதான் முக்கியமான செய்தி. ஆனால் இந்த ஓய்வினை இந்த மூன்று உடலுக்கும் கொடுப்பதில் ஒரு விடயம் எல்லா மூன்று உடலுக்கும் பேசப்படுகின்றது, அது தூக்கம். ஆகவே இந்த தூள உடலாக இருந்தாலும் தூக்கம் தேவை. இந்த தூக்கம் மூன்று முறைகளில் இருக்கலாம். தூங்குவது, உறக்கம், ஆழ்ந்த உறக்கம். இந்த மூன்று நிலைகளிலும் தான் இந்த மூன்று உடல்களும் அந்த சக்தியை பெறுகின்றன என்பது சைவ சித்தாந்த கூற்று மாத்திரமல்ல, கிரியா யோகா ஐந்துடலுக்கு உரிய பயிற்சிகளிலும் நாங்கள் அதை படித்திருக்கின்றோம். அதைத்தான் பாபாஜி இங்கு குறிப்பு கொடுக்கின்றார். அதன் அடிப்படையிலிருந்து எங்களுடைய உடலுக்கு தூக்கம் என்பது மிகவும் இன்றியமையாதது. அதை நாங்கள் தூள உடல் அளவில் தான் சிந்திக்கின்றோம். ஆனால் நாங்கள் அதை சூட்சும உடல் அளவிலும் காரண உடல் அளவிலும் சிந்திக்க வேண்டும். அதுதான் தூக்கத்திலிருந்து ஆழ்ந்த தூக்கம், அதைவிட அதி உயர் பேருறக்கம் என்று சொல்லுவோம். அந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த மூன்று நிலை தூக்கங்களும் தான் இந்த மூன்று உடல்களுக்கும் ஓய்வை கொடுக்கின்றது என்பதை பாபாஜி இங்கு சுட்டி காட்டுகின்றார். அதை நாங்கள் கிரியா யோகத்திலும் படித்திருக்கின்றோம். சைவ சித்தாந்தத்திலும் அதை எவ்வாறு சொல்கின்றார்கள் என்றால் கருவி நீக்கம். நாங்கள் உறங்கியவுடன் இந்த 35 கருவிகளும் உடலிலிருந்து எவ்வாறு நீங்குகின்றது, இறுதியில் பிராணன் ஒன்றுதான் வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பது அதனுடைய கருத்தாக நீண்ட விளக்கமாக படித்திருக்கின்றோம். அதை பாபாஜி இங்கு ஒரு சொல்லு ரெண்டு வசனங்களில் அதை கொடுத்திருக்கின்றார். மிகவும் அற்புதம். அடுத்ததாக இறுதியாக கேட்கின்றார்கள், நல்லதற்கும் கெட்டதற்கும் இடையே வேறுபாடற்ற நிலையை நீ அடைந்து விட்டாய். கெட்டது எல்லாம் உன்னிடம் வரும்போது நல்லதாக வேண்டும் என்று பாபாஜி நீலகண்டனுக்கு ஒரு விடயத்தை கொடுக்கின்றார். அதாவது நீலகண்டன், கெட்டது என்று விடப்பட்ட ஒன்றை நான் எப்படி செய்ய முடியும் என்று ஒரு இடத்தில் அந்த குறிப்பை கேட்கின்றார். இது கூடாதது, அதை நான் செய்யக்கூடாதது என்று நினைக்கின்றேன். ஆனால் அதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை இப்போது நீங்கள் எனக்கு கூறுகின்றீர்கள் ஐயா என்று பாபாஜியை கேட்கின்றார். அது எவ்வாறு பொருந்தும் என்று கேட்கின்றார். அதற்கு பாபாஜி சொல்லும் பதில்தான், நல்லதற்கும் கெட்டதற்கும் இடையே வேறுபாடற்ற நிலையை நீ அடைந்து விட்டாய். அப்போது கெட்டது எல்லாம் உன்னிடம் வரும்போது நல்லதாக வேண்டும் என்பது. இதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால் சைவ சித்தாந்த அடிப்படையில் இதுதான் இருவினை ஒப்பு. அதாவது இன்பத்திலும் துன்பத்திலும் இரண்டு நிலையிலும் ஒரே மாதிரியாக நாங்கள் எடுத்து அதை செயல்படுத்தும் போது, அந்த நிலையை அடையும் போது இன்பமும் துன்பமும் ஒன்றாகின்றது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதற்குரிய பெயர் இருவினை ஒப்பு. அதை பாபாஜி அந்த இருவினை ஒப்பென்று சொல்லாமல் நீலகண்டனின் நிலையை தன்னுடைய அருள் வாக்கினால், நீ இப்போது அந்த நிலையில் இருப்பதால் நீ அந்த கெட்ட விடயம் என்று நீ இங்கு குறிப்பிடுவது கூட அது உன்னிடம் வரும்போது அது நல்லதாகவே நீ பார்க்க வேண்டும் என்பதை இங்கு கொடுப்பதாக பொருள் கொள்ளலாம். ஆகவே இந்த வாசிப்பிலிருந்து கிடைப்பதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் சைவ சித்தாந்தத்தில் கொண்டே நாங்கள் அதை விரிவாக பார்க்கக்கூடிய அருளை பாபாஜி கொடுத்திருக்கின்றார். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய. அடுத்த கேள்வி வருகின்றது வேறு இருவரிடமிருந்து. அது என்னவென்றால், கேள்வி வைத்ததை எடுக்கின்றேன், ஒரு நிமிடம். ஓகே, முதலாவது கேள்வி வருகின்றது. இந்த கேள்வி முதலும் வந்திருந்தது வேறு விதத்தில், ஆனால் இன்று கேட்ட அவருடைய கேள்வியை மீண்டும் சொல்கின்றேன். நான் மற்றவர்கள் முன்னிலையில் மிகவும் நல்ல மனிதனாக இருக்கின்றேன். ஆனால் தனியே இருந்து கொண்டு என்னை சிந்திக்கும் போது கேவலமான மனிதனாக வாழ்கின்றேன் என்று உணர்கின்றேன் ஐயா. அவருடைய கேள்வி. அதற்கு நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், இந்த விடயம் உண்மையாக இருக்கு, சைவ சித்தாந்தத்திலும் இருக்கு, கிரியா யோகத்திலும் இருக்கு, அதற்கு நாங்கள் எவ்வாறு வழிவரலாம் என்று வேறொரு அன்பர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். கடவுள் உங்களுக்குள் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் மனதில் வைத்து எந்த விடயத்தில் இறங்கினாலும் இதிலிருந்து வழிவரலாம் என்று சொன்னீர்கள். அதை கேட்டேன் பல சத்சங்கங்களுக்கு முன்னால், பதில் கிடைத்தது. ஆனால் என்னால் அந்த வழியில் என்னுடைய கெட்ட விடயங்களிலிருந்து நீங்க முடியாமல் இருக்கின்றது ஐயா. நீங்கள் சொல்லும் போது, அதை நான் கேட்கும் போது அது சரியாகப்பட்டது. ஏனென்றால் இறைவன் எங்களுக்குள்ளேயே இருக்கின்றான் என்ற விடயத்தை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம் உணர்கின்றோம். ஆனால் இந்த கெட்ட விடயங்கள் எல்லாம் வரும்போது அதற்குள் சிக்குகின்றேன் ஐயா. இறைவன் இருக்கின்றான், பார்க்கின்றான் என்று ஒரு கணம் சிந்தித்தாலும் என்னுடைய இச்சை அதற்குள் கொண்டே என்னை மீண்டும் விழுத்துகின்றது. ஆகவே இன்னும் விளக்கம் தேவை ஐயா என்று இந்த அன்பர் கேட்கின்றார். திரும்பவும் நாங்கள் மூலத்துக்குத்தான் போக வேண்டும். ஏனென்றால் மூலத்தை வைத்துத்தான் நாங்கள் இவற்றை வெல்லலாம். அதாவது அறிவு, இச்சை, செயல் என்பது மனிதருக்கும் உண்டு, இறைவனுக்கும் உண்டு என்பது சைவ சித்தாந்தம். ஆனால் அது திருவருளால் ஆனது இறைவனின் அறிவு, இச்சை, செயல். எங்களுடையது மனித உடலினால் ஆனது. ஆகவே இப்படியான விடயங்கள், கெட்ட விடயங்கள் எங்களை அந்த இடத்துக்குள் கொண்டே விடுகின்றதென்றால், அதாவது வெளியில் நான் நல்ல மனிதனாக இருக்கின்றேன், என்னை பற்றி நான் தனியே இருந்து சிந்திக்கும் போது எவ்வளவு கேவலமாக இருக்கின்றேன் என்பது எனக்கு புரிகின்றது என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுகின்றீர்கள். அது முதலாவது நிலை. இரண்டாவது நிலை, இறைவன் என்னுள்ளே இருக்கின்றான், அவனை நினைத்து அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், யாரோ ஒருவன் என்னுடைய கெட்ட செயலையும் மூன்று முக்கரணங்களிலும் பார்க்கின்றான் என்று சொல்லும் போது அதிலிருந்து விலத்தலாம் என்பது சொல்லளவில் புரிகின்றது. ஆனால் செயலளவில் அதில் நிற்க முடியவில்லை என்பது உங்களுடைய கருத்து ஐயா. ஆகவே இதில் என்ன மாதிரி இதிலிருந்து விடுபடலாம் என்றால், இதற்குரிய மூலத்தை பார்த்தோம் என்றால், நீங்கள் தனியே இருந்து இதை பற்றி சிந்திக்கும் போது அது எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தால், அது சித்தத்திலிருந்து வருகின்றது. அந்த கெட்ட விடயங்கள் எல்லாம் உங்களுடைய சித்தத்தில் பதிந்திருப்பதால் தான் அந்த விடயம் நீங்கள் தனியே இருந்து யோசிக்கும் போது வெளியால் வருகின்றது. ஆனால் இறைவன் எனக்குள்ளே இருந்து என்னுடன் யோசிக்கவும் செய்கின்றான், ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான் என்பதால் அவன் எல்லா நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதே நேரம் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான் மூலமாக நாங்கள் சிந்திக்க வேண்டியது. சரி, இதிலிருந்து விலத்த வேண்டும். அந்த முறை உங்களுக்கு கைகூடவில்லை என்றால் சில முறைகள் உண்டு ஆன்மீக பயிற்சியில். அதாவது சாதகர் கூட்டத்துக்குள் முடிந்த அளவு இருத்தல், அதாவது உங்களுடைய தனிமையை நீங்கள் விட்டு விலத்துதல். தனிமையில் இருக்கும் போதுதானே இந்த சித்த பதிவுகள் உங்களை வந்து ஆட்டுகின்றது. ஆகவே உங்களை ஆக்கிபை பண்ற என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம், உங்களை நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் வேறு விடயங்களில், நல்ல விடயங்களில். அதில் ஒரு முறை சாதகர் கூட்டத்தில் இருத்த முடிந்தளவு. சரி, நான் வீட்டை விட்டுட்டு போய் ஒரே சாதகர் கூட்டத்தில் இருக்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இல்லை, ஏனென்றால் உலக வாழ்க்கையிலும் இருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லலாம். சரி, அப்படி இருக்கின்றீர்கள் என்றால் அதுக்கு அடுத்த வழி இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சைவ சித்தாந்தத்தில் இந்த ஆகம நூல்களை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். ஆகவே அவற்றை நாங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம். அதாவது எங்களை நாங்கள் தனிமை நிலைக்கு விட்டுவிடாது, 24 மணி நேரமும் ஏதாவது ஒன்றில் நிலைத்து வைத்திருக்கும் போது இந்த விடயத்திலிருந்து தப்பலாம். அதாவது சாப்பிடுற நேரம் சாப்பிடலாம், படுக்கிற நேரம் படுக்கலாம், வேலைக்கு போகிற நேரம் வேலைக்கு போகலாம். அப்படி எங்களை நாங்கள் தனிமைப்படுத்தாது ஏதாவது ஒன்றில் நாங்கள் இருந்து செயல்படுத்துவோமாக இருந்தால் எங்களை இதற்குள் நாங்கள் சிக்க மாட்டோம். அதே நேரத்தில் இறைவன் எங்களுள் இருந்து இதை கவனிக்கின்றான் என்ற சிந்தனையை மூலமாக வைத்துக் கொள்வோமாக இருந்தால் எப்போதும் நீங்கள் இதை போய் தொடும்போது அந்த சிந்தனை உங்களுக்கு தெரிய வேண்டும். அதே நேரம் எங்களை ஒவ்வொன்றிலும் ஈடுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதற்குத்தான் ஆன்மீகத்தில் நாங்கள் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நிற்க வேண்டும் என்று பாபாஜி சொல்கின்றார். ஆகவே எங்களை நாங்கள் தொண்டில் இணைத்தா, அன்பில் இணைத்தா, அல்லது இப்படியான ஆகம நூல்கள் அறிவை நாங்கள் கேட்டல் மூலமாக எடுத்தா, படித்தல் மூலமாக எடுத்தா, அந்த நிலையில் எங்களை ஓட்டிக்கொண்டு செல்வோமாக இருந்தால் இதிலிருந்து சிறிது சிறிதாக தப்பலாம் என்பது இன்னொரு விளக்கமாக இன்று அதை சிந்திக்கின்றோம். அது அந்த அன்பருடைய கேள்வி. அடுத்த கேள்வி வருகின்றது இன்னொரு அன்பரிடம் இருந்து. இது மிகவும் அருமையான கேள்வி. நானே அதை யோசித்து பார்த்ததில்லை என்னுடைய வாழ்க்கையில். அவருடைய கேள்வி என்ன? கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்பதை அவர் நினைவு கூறுகின்றார். மணிவாசகருடைய பாட்டு. அவருடைய கேள்வி, ஐயா, மணிவாசகர் இந்த பாட்டை பாடுகின்றார் தன்னுடைய இறுதி உடலில் இருந்து. ஆனால் அந்த நேரத்தில் அவர் சொல்கின்றார், இந்த சக்கரம், பிறப்பு சக்கரத்தை பாடுகின்றார். பாடும்போது மனிதரை தாண்டி அவர் தேவர் வரைக்கும் அதை பாடுகின்றார் அவருடைய இந்த பாடலில். அதான் இறுதி பிறப்பாக பாடுகின்றார். இந்த பிறப்பெல்லாம் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று சொல்கின்றார். என்னுடைய கேள்வி, அவர் அந்த நிலைக்கு போயிட்டு ஏன் மனித நிலைக்கு வந்தார் என்பது என்னுடைய கேள்வி. ஆகவே அவருடைய பிறப்பு சக்கரத்தில் அவர் இந்த முறைப்படி புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்கின்றார். ஆகவே அவர் தேவர் நிலையிலிருந்து இறுதி உடலில் என்னென்று மனித நிலையில் வந்து இதை பாடுகின்றார் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. மிகவும் அற்புதமான கேள்வி, சிந்தனைக்குரிய கேள்வி. ஆகவே இதற்கு விளக்கம் என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விளக்கம்தான். இதை என்னுடைய நிலையில் நான் கொடுப்பது. இருப்பினும் ஒரு உபமானம் ஞாபகம் வந்தது. அதாவது பால்கடலை கரைகின்றார்கள் தேவர்களும் அசுரர்களும். அந்த பால்கடலை கரைவதற்குரிய நோக்கம், தேவர்கள் அதில் வரும் அமிர்தத்தை எடுத்து உண்டு தன்னுடைய தங்களுடைய வாழ்வு காலத்தை முழுமையாக நீடிப்பது அவர்களுடைய நோக்கம். அசுரர்களுடைய நோக்கமும் அதுதான், தாங்களும் அதை அருந்தி வாழ்நாளை நீடிக்க வேண்டும் என்பது. இந்த அசுரர்களும் தேவர்களும் மனித பிறப்புக்கு பிறகு கிடைக்கும் பிறப்பு என்று மணிவாசகர் கூறுகின்றார். ஆனால் இந்த ரெண்டு வர்க்கத்தினரும் இந்த பால்கடலை கடையும் போது என்னத்தை சிந்திக்கின்றார்கள்? தங்களுடைய வாழ்நாளை இந்த அமிர்தத்தை சாப்பிடுவது மூலம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதை உபமானமாக பொருள்பட நாங்கள் இங்கு எடுக்கலாம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை இறை அருளுக்காக, திருவருளுக்காக, அமிர்தத்தை சாப்பிட்டு விட்டு அந்த திருவருளை எடுத்தோம் என்றால் அந்த திருவருளில் நிற்க முடியாது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. பாபாஜியின் ஒரு இந்த புத்தக கேள்வியிலும் ஒரு இடத்தில் அதை பற்றி பதிவு செய்தோம் சிறிய நேரத்துக்கு முதல். என்றபடியால் திருவருள் அமிர்தம் மூலம் கிடைத்தால் எங்களுடைய வாழ்க்கை நீளமாக வரும். ஆகவே நாங்கள் நீளமாக வாழலாம், திருவருளில் நிற்கலாம், அதை பெறலாம் என்று நினைப்பது நிச்சயமாக அந்த மல வாசனை என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் விடயத்தால் அது தகர்க்கப்படும் என்பது இங்கு மணிவாசகரின் பாட்டை வைத்து நான் நினைக்கின்றேன். ஆகவேதான் அவர் இந்த சக்கரத்தில் எல்லா இடத்துக்கும் போய் தான் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று திரும்ப மனித உடலில் அந்த ஆன்மாவில் வந்து கதறுகின்றார். அதை இன்னும் விளக்கமாக பல அருளாளர்கள் சொல்கின்றார்கள். இதை சுமார் உபமானமாக சிந்தித்தேன் என்று காலை அருளாளர்கள் சொல்வதும் அதுதான், இந்த மனித உடலில் இருந்துதான் நாங்கள் எங்களுடைய திருவருளை, சாதனை, பயிற்சி, தொண்டு, அன்பு இவற்றின் மூலம் பெற்றால்தான் அதில் நாங்கள் முழுமையாக தக்க வைப்போம் எங்களுடைய நிலையை. அதைத்தான் இருவினை ஒப்பு, மலப்பரி பாகம், சத்னி பாதம் முறையில் நாங்கள் அதை அடைய வேண்டும் என்று இந்த மனித உடலுக்கு மிக பெரிய இடம் சைவ சித்தாந்தத்தில் மாத்திரமல்ல எல்லா அருளாளர்களாலும் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் சொல்லளவில் தேவர் நிலை என்றால் ஒரு பெரிய நிலை, அவர்கள் இறைவனுக்கு கீழே கிட்ட இருக்கின்றார்கள் என்று நாங்கள் மனப்பிராந்தி கொள்ளலாம். அது உண்மை அல்ல. அது உயர்ந்த நிலைதான் மனிதரை விட. ஆனால் அந்த நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் எங்களை பூரணமாக 100% இறைவனின் திருவடியில் எங்களை கொடுக்க முடியாது. நாங்கள் செய்த நல்வினை காரணமாக நாங்கள் அந்த தேவ நிலையை அடையலாம். இந்திரனுடைய புவனத்தில் போய் தவழலாம். அல்லது நாங்கள் செய்த பாவ வினைக்காக அந்த புவனங்களில் வாழலாம். ஆனால் எந்த நிலையில் யார் வாழ்ந்தாலும் வரலாறு சொல்கின்றது, மனித உடலுக்கு வந்து தான் தன்னுடைய இறுதி நிலையை முடிக்க வேண்டும் என்று. ஆகவே இந்த அன்பர் இந்த அற்புதமாக கேட்ட கேள்வியில் என்னுடைய தாழ்ந்த கருத்து, பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் இந்த மனித உடல் மேம்பட்ட உடல், தேவர்களாக நாங்கள் வந்துவிட்டால் எங்களுடைய சக்கரம் முடியும் என்பது அல்ல. ஆனால் புறப்பில் எவ்வளவு தூரம் மேலே போனாலும் இந்த மனித உடலில் வந்துதான் நாங்கள் தப்பலாம் என்பதை மணிவாசகர் இந்த பாடல் மூலம் கொடுக்கின்றார் என்பது என்னுடைய கருத்து. அதை இந்த அன்பர் இந்த கேள்வியை கேட்ட பின் தான் அந்த சிந்தனைகள் ஓடுகின்றன. இன்னும் பல விடயங்கள் உதிக்கும். ஆகவே அமிர்தத்தால் எங்களுடைய உடலை தக்க வைத்து அருளை பெற்று இருந்தால் அது நிலையாமையான ஒரு அருள் என்பது இங்கு சொல்லப்படுகின்றது என்று நினைக்கின்றேன். அல்லாவிட்டால் யாரும் அமிர்தத்தை எடுத்து குடித்து விடலாம் தானே. அதுதானே அரக்கர்களுடைய நிலையும் அந்த வரலாறு. ஆகவே மனித உடலில் இருந்து இந்த 4 வழிகளில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் வழி நின்று கிரியா பாபாஜியின் கிரியா யோகா செயல்முறை பயிற்சியில் நின்று அதில் நாங்கள் அடையும் உயர் நிலைதான் மிகவும் உயரிய நிலையே தவிர தேவர்களாக நாங்கள் புறப்படுப்பது அல்ல என்பது மனதில் உதிக்கும் சில விடயங்கள். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு அப்படி பதில் சொல்வோம் என்று பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கரத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா, ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ. இன்று சத்சங்கம் வழமை போல கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து இணைக்கப்பட்ட விடயங்களுக்கு அனுபவ அன்பாக பல விடயங்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அதில் உள்வாங்கிய விடயத்தை மீண்டும் சுருக்கமாக ஒருமுறை பார்ப்போமானால், அனுபவாறு தெய்வீக குரல் கடவுளை அடைவதற்கு சாதனை தேவை என்றதை உள்வாங்கக்கூடியதா இருந்தது. அது மாத்திரமில்லை, தெய்வீக அருளை தக்க வைக்க வேண்டும் என்றும் அத்துடன் சாதனை என்பது முக்கியமான என்ற கருத்தும் என்ற கருத்துக்கள் ஓடி அதன் மூலம் அதற்கு உள்ள சுருக்கத்தை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக இந்த உடலை பெற்றற்குரிய காரணம் பற்றிய உடல் துன்பத்தில் இருந்து கிடைக்கப்படும் அனுபவ அறிவு முக்கியமான என்ற கருத்து அந்தமாக விளக்கப்பட்டது. அதாவது துன்பத்தில் இருந்து கிடைக்கப்படும் அனுபவம் மிகவும் முக்கியமானது என்று கூறி அதற்குரிய விளக்கங்கள் கிடைக்கப்பட்டது உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக பலாச்சுடைய திருடிய விடயம் பற்றிய கருத்து கூறப்பட்டது. அதிலிருந்து நாங்கள் செய்யும் தவறை உணர்ந்து அதன் பின்பு அந்த தவறை செய்யாமல் இருப்பது அவசியம் என்ற கருத்தும், அதன் மூலம் நாங்கள் விட்ட பிள்ளைகளை திருத்திக் கொள்ளலாம் என்ற கருத்தும் கூறப்பட்டது. அடுத்ததாக, பூமியில் வாழும் எல்லா உயிரினருக்கும் மூன்று உடல்கள் உண்டு. அந்த மூன்று உடல்கள் கர்ண உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, உடம்பு அதனுடைய விளக்கங்கள் கூறப்பட்டது. அதை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. இடையிலிருந்து சித்திய பற்றிய விவரம், அதாவது நல்லதற்கும் கெட்டதற்கும் இடையிலிருந்த பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அதில் முக்கியமாக நல்லதற்கும் கெட்டதற்கும் உள்ள விடயத்தில் என்னவென்றால் சித்தத்தில் வருகின்றது என்பது பற்றிய விளக்கம் தரப்பட்டது. எல்லா கருத்தங்களும் சித்தத்தில் இருந்து வருகின்ற என்ற கருத்து விளக்கப்பட்டது. அடுத்ததாக, தனிமையை விட்டு விளத்தல் என்பது கூறப்பட்டது. எனவே நாங்கள் இந்த தனிமையிலிருந்து விலகி இருக்கும் பொழுதுதான் அதற்குரிய தீர்வு கிடைக்கும் என்பது தெளிவாக கூறப்பட்டது. அது மாத்திரமல்ல, சாதகர் கூட்டத்தில் இருத்தல் என்ற கருத்தும் உள்வாங்கக்கூடியது. சாதகர் கூட்டத்தில் இருக்கும் போது நாங்கள் இதிலிருந்து விடுவதாம் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டது. இறுதியாக, மனித பிறவியை பற்றிய கருத்து கூறப்பட்டது. எங்களுக்கு காணொலியில் ஏற்பட்ட தளங்கள் காரணமாக இறுதி நிலையில் பூர்ணமாக உள்வாங்க முடியவில்லை. இருப்பினும் எல்லா பிறப்பெல்லாம் இடத்துவம் மனித உடலில் வந்து இந்த பிறப்பை முடிவுக்கு வரலாம் என்பதை மாணிக்க வாசகர் சிறப்பாக கூறிய கருத்துக்களையும் சிறிது உள்வாங்கினோம். நன்றி. ஓம் கிரியா பபாஜி நமோம். ஓம் சிவாய நமோ.
நன்றி இறைவன் ஐயா. முடிந்தளவு அதை சுருக்கமாக சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய. இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய.
ஓம் சிவாய.
சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் மாணவர் கேட்ட கேள்விக்கு கருமையான முறையில பல உதாரணங்களை சத்சங்க மூலியமா பாபாஜி கொண்டுட்டு வந்து விரிவாகவும் சுருக்கமாகவும் நீட்டி உருக்கி அருமையா பதிலாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவே நீங்க செய்த ஒரு பெரு முதல் பெரும் பாக்கியம். அடுத்த ஒரு மாணவருக்கு ஒரு நல்ல ஒரு நிலையும் பிறந்திருக்கு. சத்சங்கத்துக்கு ஒரு நல்ல நிலை நடந்துட்டு இருக்கு. மாணவர் கேட்ட கேள்விலையும் ஒரு நல்ல நிலையை வந்து பெற்று மாணவர் சொன்னாரு, நான் ஊருக்கெல்லாம் நல்லவனா இருக்கிறேன், எனக்கு பிடிக்காதவனா இருக்கிறேன், என்னுடைய செயலுக்கு பிடித்தம் இல்லாதவனா இருக்கிறேன். எல்லா மனிதர்களும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா யாருக்கும் அது தெரியாம வச்சிருக்கு. தெரிஞ்சாலும் அது ஒத்துக்காத வச்சிருக்கு. உங்களை ஒத்துக்க வச்சதுனால 25% அதுல ஜெயிச்சிட்டீங்க. இது பேராசிரியர் சொன்ன வார்த்தை. நான் சொன்ன வார்த்தை இல்ல, பேராசிரியர் சொன்ன வார்த்தை. இத நீங்க பரிபூர்ணமா ஒத்துக்கிட்டதுலயே 25% ஜெயிச்சிட்டீங்க. 25% ஜெயிச்சதோட விட்டுடாம மறுபடியும் உங்களை நீங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணக்குள்ள உங்களை மறுபடியும் மறுபடியும் உங்களுடைய ஆன்மீக பயணத்துல இன்னும் விரிவுபடுத்து. உங்களுடைய ஆன்மீக பயணத்தை இன்னும் விரிவுபடுத்தப்படுத்த உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். எப்படி இந்த 25% தெளிவுபடுத்தினா இன்னொரு 25% தெளிவுபடுத்தும். இந்த இன்னொரு 25%க்கு வந்த பிறகு 50% வரக்குள்ள உங்களை அங்க நிலை நிறுத்தும். நிலை நிறுத்தி இன்னும் முன்னேற்றம் கொண்டு போவோம். இந்த சைவ சித்தாந்தம்ன்றது பேராசிரியர் ரொம்ப அருமையா உத்தியோட சொன்னாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அருளாளர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவு. முடிந்த முடிவுன்னு அருளாளர் சொல்றாங்க. அப்ப இதுல முடிவு இல்லாம இல்ல. முடிவு இருக்கு. இப்ப நம்ம 25% அதுல நீங்க கேட்ட கேள்வில இருந்து உங்களையே ஒத்துக்கிட்டதுல 25% கேட்டுட்டீங்க. இன்னும் அடுத்து அடுத்து நீங்க சாதனாலையும் பயிற்சியிலையும் சைவ சித்தாந்தத்தை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னும் ஒரு 25% தானாவே அது பிறக்கும். அப்படிதான் எங்களுடைய அனுபவத்தை நாங்க பேராசிரியர்கிட்ட பேசக்குள்ள ஒவ்வொருத்தரும் இந்த கருத்து சொல்லக்குள்ள இது கரெக்டான கருத்து. நானும் இன்றைய நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். இதே விஷயத்த நானே இந்த கேள்விய மனசுக்குள்ள கேட்டேன். அதுக்கு பதில் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிது. இதை கேட்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் போய் சேர்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கு. இந்த வகையில இன்னும் நல்லா சாதனா பண்ணுங்க, இன்னும் இந்த சைவ சித்தாந்த விஷயங்களை நல்லா உருவாங்க. நிறைய கேள்வி வரணும். கேள்வி வந்தா தான் பழைய குப்பை வெளியே போறதுக்கு உள்ள வாய்ப்பு. நிறைய விஷயங்களை பாபாஜி நமக்கு எடுத்து கொடுப்பார். நம்பி இருங்க, உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அது பாபாஜி பார்த்து அவர்கிட்ட விட்டுடுங்க. நீங்க பிளாங்கா இருங்க. உங்களுடைய செயலை மட்டும் கரெக்டா, அதுல தொய்வு இருக்கக்கூடாது. அதே சமயத்துல இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துல இருந்தும் சுயா பயிற்சியில இருந்தும் சில பேர் டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மாத்தி மாத்தி அதுவும் வினைதான் காரணம். அது வராம பாத்துக்க சொல்லுங்க. குருநாதர்கிட்ட அப்பப்ப கேளுங்க, என்ன இதுல இருந்து விளக்காத அளவுக்கு என்ன பாத்துக்குப்பா. அத மாணிக்க வாசகர் சொல்றாரு, என்ன பல யானை வந்து போட்டு மெருகிடுப்பா, என்ன பாத்துக்குப்பான்றாரு. பாருங்க அவரே அந்த நிலையை சொல்றாரு, பல யானை வந்து என்னை போட்டு மெருக்கிட்டு இருக்குப்பா, என்னை பாதுகாக்கணும். இதை குருநாதர்கிட்ட அதிகமா கேட்டுட்டு என்ன பழகாத இந்த லைன்ல போட்டு போய் எனக்கு சரியான விஷயத்த காட்டுப்பான்னு குருநாதர்கிட்ட கேட்கிற உரிமை நமக்கு இருக்கு. இறைவன்ட்டையும் கேட்கற, குருநாதர் மூலியமா கேட்டாதான் நமக்கு சக்சஸ் ஆகும். கேளுங்க, கண்டிப்பா அது நிச்சயமாகும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய
நமோ, ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. அற்புதம் அற்புதம் அற்புதம். கத்தியையா மிகவும் அருமையாக அதை தவிர்த்தது மாத்திரமல்ல, ஒரு சில ஓமானங்களையும் கொண்டு வந்து அருளாளர்களுடைய வாக்குகளையும் கொண்டு வந்து அதை மேன்மைப்படுத்தியிருக்கின்றீர்கள் என்ற என் சத்சங்கத்தை அது பாபாஜி பரம்பொருள் உதவியுடன் நடைபெற்றிருக்கின்றது என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓங்கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.